ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ரிபுகீதை. இப்போ இந்த ரிபுகீதை வந்து ரிபு முனிவருக்கும் நிதாகனுக்கும் நடந்த உரையாடல் பகுதி, அதாவது குரு சிஷ்ய உரையாடல் பகுதியாக இந்த ரிபுகீதை வெளிப்பட்டிருக்கிறது. இப்போ ரிபு முனிவர் வந்து நிதாகன் இடத்துல சொல்லும்போது, நிதாகா, நான் சொல்ல வருகின்ற இந்த விளக்கம் என்பது பிரிக்கப்படாத உலகில் நிலைநிறுத்தப்படுகின்ற ஒரு உண்மையை பற்றி உனக்கு சொல்கின்றேன். அந்த உண்மை தன்னை தவிர உலகில் நிலைநிறுத்தப்படுவதற்கு வேறொன்றாக எதையும் வைத்துக் கொள்வது இல்லை. அது தன்னாலேயே நிறைந்திருக்கின்ற ஒரு மகா உண்மை என்று அந்த பிரம்மம், அந்த இருப்பை பற்றி பேசுறார். இப்போ இதை வந்து நாம் சமஸ்கிருத செயல்களில் பூரா பார்த்தோம், அதனுடைய விளக்க உரைகள் பூரா பார்த்துட்டோம். அதாவது அந்த செயல்கள் வந்து மீண்டும் மீண்டும் வருகின்ற பகுதியை மட்டும் நான் எடுத்துட்டு, ஒரே ஒரு முறை வருகின்ற அந்த செயல்களை மட்டும் எடுத்து தொகுத்து நம்ம டோட்டலாக வந்து ரிபுகீதையினுடைய எல்லா செயல்களையும் கடந்த வகுப்பில் நிறைவு செய்தோம் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ரிபுகீதையினுடைய சாரத்தை ரிபு முனிவர் எப்படி சொன்னார் அப்படிங்கிறத ஒரு எளிமையாக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய அந்த பிரம்மானந்த நிலையில், அந்த சொரூபத்தில், அந்த நிஷ்டையில் நம்ம எப்படி நிற்கணும் அப்படிங்கிற சில வழிமுறைகளையும் நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்றைக்கு நம்ம இந்த ரிபுகீதையினுடைய சாரத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு தான் ரிபுகீதையினுடைய சாரத்தின்படி நம்ம எப்படி சாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிபு முனிவர் வந்து என்ன சொன்னாருங்கிறத சிம்பிளாக அப்படியே ஒரு மேலோட்டமாக ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம், அப்போ தான் புரியும். இப்போ ரிபு முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, மகனே, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அருமையான உபதேசம் வந்து மிகவும் இரகசியமானது, அரிதாகவே வேதங்களில் கிடைக்கிறது. இது தேவர்களுக்கும் யோகிகளுக்கும் கூட கிடைப்பது அரிது. அப்படி இந்த விஷயத்தை முழுமையாக அறிந்தவர்களால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த விஷயம் வந்து முற்றும் உணர்ந்த மகான்களால், உத்தமர்களால், ஞானிகளால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முழுமையான அத்வைத வேதாந்தத்தை தான் இங்க அப்படியே நமக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றார். அப்படி சொல்லும் போது இங்க என்ன புரிய வைக்கிறாருன்னா, நம்ம இடத்துல இருக்கிற சுயம் இருக்கு இல்லையா, அனைவரிடமும் இருக்கின்ற சுயம் வந்து அமைதியானது அப்படிங்கிறாரு, ஆனந்தமயமானது. ஆனால் அந்த அமைதியும் ஆனந்தமும் ஏன் வந்து நம்மளால் உணர முடியல அப்படின்னு பார்க்கும்போது, மனதின் விகல்பங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மனம் வந்து இந்த மாதிரி புறத்திலிருந்து ஏற்றி வைக்கப்பட்ட விசய சுகங்களில் போய் சிக்கிக்கிட்டு அந்த விவகாரங்களை உண்மை என்று நம்பிக்கொண்டு வாழ்க்கையை வாழுது. அப்படி இந்த மனசு வந்து இந்த உடம்பு எடுத்து வந்ததுனால இதை உண்மைன்னு நினைக்குது, இந்த உலகத்தை உண்மைன்னு பார்க்குது. அப்புறம் இதில் இருக்கிற விவகாரங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்குது. அப்புறம் இந்த செயல் மூலமாக நான் சுகத்தை அடைகிறேன்னு சொல்லுது. அப்புறம் சில செயல் மூலமாக நான் துக்கத்தை அடைகிறேங்குது. அப்போ இது மாதிரி இந்த செயல் விளைவுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மனதினுடைய சேஷ்டை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர்றார் ரிபு முனிவர். அது ஏன் எப்படி புரியாமல் இருக்கு அப்படின்னா, அந்த மனசு வந்து அப்படி வெளி விவகாரங்களில் போய் அப்படி தீவிரமாக நாட்டத்தை காட்டுது. இந்த புற உலகத்தை வந்து உண்மை மாதிரி நம்பிக்கிட்டு அந்த விவகாரங்களில் அதிக ஈடுபாடு கொண்டு இதை உண்மை போல பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த இருப்பு இருக்கு, அந்த இருப்பு பொறுத்த வரைக்கும் அது பிரிக்க முடியாததாக இருக்கு. அது எப்படின்னா, தண்ணீரில் கரைந்து போன உப்பு போல. இப்போ தண்ணீரில் போய் ஒரு உப்பை கரைச்சிட்டிங்கன்னா அந்த உப்பை பிரித்து எடுக்க முடியாது. அது அந்த நீர் முழுவதும் எப்படி வியாபிச்சிருக்கோ அது மாதிரி அந்த ஒரே அறிவு, அந்த ஒரே இருப்பு வந்து எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கு. ஆனால் அது வேறு நான் வேறு என்று தவறாக புரிந்து கொண்டிருப்பது மனிதர்களுடைய மனோபாவம் தான் அப்படிங்கிறத இங்கே ஆழமாக அறிவுறுத்த வர்றார் ரிபு முனிவர். ஆனால் உண்மையில் அந்த இருப்பு வந்து பிரிக்கவே முடியாதது. அது பிரிந்து இருப்பது போல நினைப்பது மனதின் அறியாமை அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்ம இந்த செயல்களில் பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்போ இதை வந்து நம்ம அதே மனதை கொண்டு ஆழமாக விசாரித்து பார்த்தா, ஏராளமான வேறுபாடுகள் அனைத்தும் ஒருபோதும் இல்லவே இல்லை, அனைத்தும் பிரிக்கப்படாத பரம பிரம்மம் அது தனித்த ஆன்மாவிற்கும் வேறுபட்டது அல்ல, அது நான் தான் என்று புரிந்து கொண்டு சரியாக பயிற்சி செய்வதன் மூலமாக அந்த உயர்ந்த உறுதிப்பாட்டிலே நாம் அனைத்தையும் துறந்து அதுவாகவே இருக்கின்ற பேரின்பத்தில் திளைக்க முடியும் அப்படிங்கிற ஆழமான உண்மையை நமக்கு உபதேசம் பண்ணார். அப்போ நம்ம இதை எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறோங்கிறத பொறுத்து தான் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்த பாடங்களெல்லாம் வந்து படிக்க வரோம், ஆனால் பெரும்பாலும் நம்ம படிக்கிறப்ப என்ன பண்ணுறோம்னா அப்படியே எல்லாம் கேட்குறோம், எல்லாம் புரியுதுங்கிறோம், ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டோம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பாடம் கேட்குற ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ ரொம்ப ஆர்வமாக இதெல்லாம் கேட்போம், ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிம்போம். ஆனால் நம்ம திருப்பி விவகாரத்துக்குள்ளே போன பிறகு இந்த பாடத்தெல்லாம் விட்டுடுவோம். விட்டுட்டு நம்ம விவகாரம் தான் முக்கியமாக இருக்கிற மாதிரியும், அந்த விவகாரத்தில் இருக்கிற சாதக பாதகங்களில் நம்ம பாதிக்கப்படுவது போலவும், அதில் சில விஷயங்களில் நமக்கு சுகம் இருப்பது போலவும் சில விஷயங்களில் நமக்கு துக்கம் இருப்பது போலவும் மனசு அதில் போய் மாட்டிக்கிட்டு இந்த வெளி விஷயங்கள்லேயே நாட்டம் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த இருமைகளில் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியாமையே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்முடைய அஜ்ஞானம், நம்முடைய அறியாமை அப்படின்னு புரிய வைக்கிறார் ரிபுமுனிவர். ஆனால் இந்த மனதை வந்து நீங்கள் அந்த மாதிரி வெளி விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற அந்த விவகாரங்கள் உண்மையா அப்படின்னு விசாரித்து பார்த்தா, அது மாதிரி வெளி விவகாரங்கள் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரமே அப்படின்னு நமக்கு புரியும் போது தேவையற்ற விவகாரங்களுக்குள்ள மனசு போய் சிக்காது, போகாமல் தடுத்துக்க முடியும். ஏன்னா மனம் வந்து ஆசை வசப்பட்டு தான் எதுலையாவது போய் மாட்டிக்கும். அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை பிடிக்க பார்க்கும், அதில் போய் ஆசைப்படும், அதை நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்ட்டு எதையாவது ஒன்று இழுத்து போட்டுக்கிட்டு அதில் சாதிச்சு காட்டுறேன், நான் வெற்றி பெற்றே தீருவேன் அப்படி இப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு பயங்கரமாக மோட்டிவேஷனலை உருவாக்கிக்கிட்டு அதில் முட்டி மோதி போராடி அப்புறம் அடிபட்டு உழண்டு அப்புறம் திரும்பி வந்து பார்க்கும்போது பல வருடங்கள் பல காலங்கள் ஓடி இருக்கும், திரும்பி பார்த்தா ஒன்றும் வெற்றியா முடிஞ்சிருக்காத பார்க்கறோம். அப்ப ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இந்த காரணங்களும் விளைவுகளும் மனிதனால் உண்டாக்கப்பட்ட விஷய சுகங்கள் அப்படிங்கிறத அறிவு முனிவர் வந்து ரொம்ப ஆழமா புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இங்க என்ன அடிப்படையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க ஒரே ஒரு இருப்பு மட்டும் இருக்குது, அது மட்டுமே இருக்கிறதுனால அது எந்த ஒரு விஷய சுகங்களுக்கும் வருவதில்லை. அது ஞானிகளுக்கு புரிஞ்சு போன பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னை அந்த இருப்பு நிலையில இருத்திக்கிட்டு இந்த உலகத்தை வெற்று பார்வை பார்ப்பாங்க. அப்படி வெற்று பார்வை பார்க்குறவங்க மட்டும் இல்லை, அது வந்து சாட்சியாக அதாவது அதில் சம்மந்தப்படாமல் இருப்பாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, என்ன ஒரு இந்த நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடந்தாலும் மனம் கலங்காமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறத வச்சு தான் அது நமக்கு சாத்தியமாகுதா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது அவங்கவங்க சுய பரிசோதனை பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி பாடத்திட்டங்களெல்லாம் நம்ம படிச்சுட்டு போயிட்டு நம்ம நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து நம்ம அனுபவத்துக்கு போகும்போது நமக்கு நல்லது நடந்துகிட்டு இருந்தா சுமூகமா போயிட்டு இருந்தா பாதிக்க மாட்டோம், அப்படியே போயிட்டு இருப்போம். நமக்கு முரண்பாடான விஷயங்கள் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தா மனம் வேதனைப்பட ஆரம்பிச்சிருவோம், அதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு சிந்திக்க பார்ப்போம். அப்புறம் அதை செயலாக மாற்றி அதுல பல சிக்கல்களை உருவாக்கி மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவோம். இது மாதிரி நிறைய பேர் நிறைய அனுபவ உண்மைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி நிறைய பேர் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் அது மாதிரி போய் சறுக்கி சிக்கிக்கிறாங்க. பட் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இது மாதிரி உயர்ந்த ஞானத்துக்கு வருவதற்கு தடைகள் என்று சாஸ்திரம் சொல்லிடும். ஆரம்பத்திலே தடைகள் என்னன்னா, அத்தியாத்மிகம், அதிபௌதீகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு மூன்று தடைகள். அதாவது தனக்குத்தானே தடை, மற்றவர்களால் வருகின்ற தடை, இயற்கையினால் வருகின்ற தடை அப்படின்னு. ஒரு உயர் விஷயத்தை நோக்கி நம்ம முன்னேறுவதற்கு இது மாதிரி தடைகள் வரும். அது ஏன்னா, நம்முடைய மனம் கடந்த மற்றவர்களுடைய மனதும் கூட அதை அப்படி மாற்றி வைத்து விடும், அப்படி மாற்றத்தை உண்டு செய்து விடும் அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக வாழ முயற்சிக்கும் போது, வாழ்வதற்கு எத்தனைக்கும் போது நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, உலக விவகாரங்களுக்குள்ளே போய் நம்மளை மாட்ட வச்சிடுது. இப்போ எல்லோருக்குமே உலகத்தில் வாழ்ந்தாகணும், பொருளாதாரம் தேடி ஆகணும், உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம்ங்கிற அத்தியாவசிய தேவைகளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். அப்புறம் நம்ம அந்த ஒரு தேவைக்காக ஓடும்போது அது நமக்காக மட்டும் ஓடுவதில்லை, நம்மை சார்ந்தவர்களையும் நம்ம வாழ வைக்கணும். அப்போ நம்ம குடும்பத்தில் மனைவி, குழந்தை, தாய், தகப்பன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளை சார்ந்து இருப்பதனால அது சம்பந்தமாக நம்ம மேலும் மேலும் விவகாரங்களுக்குள்ளே போய் சிக்குவோம். அப்போ இது மாதிரி சிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் சில விசேஷ சுகங்களில் போய் தீவிரமாக நாட்டம் வச்சுக்குவோம். அப்போ இதுதான் இங்கே வந்து நமக்கு நம்முடைய உயரிய பாதைக்குள்ளே போவதற்கு தடையாக இருக்குதுங்கிறத மகான்கள் புரிய வைக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் படிச்சுட்டு அப்போ எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க, அப்போ இந்த மாதிரி பாதையில் வந்தால் நம்ம இதெல்லாம் விட்டுடணுமா, அப்போ குடும்பமெல்லாம் இருக்கக்கூடாதா, குழந்தை குட்டியோடு நம்ம கொஞ்சம் கூடாதா, அப்போ அப்பா அம்மாவை பார்க்கக்கூடாதா, அப்படி சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இங்கே சாஸ்திரம் சொல்ல வரல. நம்ம உள்வாங்கிற விஷயத்தினுடைய உண்மை சாரத்தை உறுதியாக புரிஞ்சிக்கணும். எப்படின்னா, இப்போ இருப்பது இருப்பு மட்டுமே அப்படின்னு தன்னுடைய தனித்துவ நிலையை ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா, அந்த பிரம்ம அனுபவத்துக்குள்ளே அந்த அகண்ட அறிவுக்குள்ளே ஒருத்தன் ஆழமாக நுழைஞ்சிட்டான் அப்படின்னா, இப்போ அந்த வாழ்க்கை என்பது அந்த தனி உடலுக்கு மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறதுனால அதை வெற்று பார்வையாக பார்க்கும்போது இங்கே யாரை யார் வாழ வைக்கிறதுங்கிற ஒரு கேள்வி அப்புறமேட்டு அதுக்குள்ளே ஆழமாக எழுந்திருக்கும். ஏன்னா இப்போ இந்த பாண்டு பவுண்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது நம்மை சார்ந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். இப்போ நாம் வந்து இந்த உயர் பரிமாண அறிவு நிலையில் நின்று இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லாம் நான் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன செய்ய முடியும், ஏதேனும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிட முடியுமா அப்படின்னு கூட நீங்கள் ஆராய்ந்து பாருங்களேன். அதுவும் முடியாதுன்னு தான் ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஏக்கத்துவ நிலைக்குள்ளே நான் வந்துட்டேன், இங்கே இருப்பதெல்லாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவுக்கு வந்து இந்த உலகத்தில் பார்க்கும்போது, பல்லல் பெருமான் சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்டு நான் வாடினேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் வாடத்தான் முடியும். அந்த வாட்டத்துக்கான சொல்யூஷன் நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? இப்போ விவசாயி ஒரு விவசாய பண்ணையை வச்சிருக்கிறான், அவன் வந்து பயிர்களை பயிரிட்டிருக்கிறான். அந்த பயிரில் அவனுக்கு போகம் விளைகிற டைமில் மழையே வரல, அவன் என்ன பண்ணுவான், தண்ணி இல்லாமல் அந்த பயிர் வாடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த தண்ணியை வந்து அவன் கொடுக்கணும் அப்படின்னாலும் அவனுடைய பூமியில் நீர் இல்லை, போரில் தண்ணி இல்லை, கிணறுலேயும் தண்ணி வற்றி போச்சு. அப்போ அவன் வானம் பார்த்த பூமி, அவன் வச்சிருக்கிற பூமி வந்து வானம் பார்த்த பூமி, அதாவது மழை பெஞ்சா மட்டும்தான் அந்த பயிர் உயிர் பிழைக்கும், மழை பெய்யலன்னா அந்த பயிரெல்லாம் இறந்து போகும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அது விவசாயிக்கு தெரியும். ஆனால் நாம் வந்து இந்த ஆன்மீக பாதையில் வந்ததுனால அந்த இடத்த பார்த்துட்டு, ஐயோ இத்தனை பயிர்கள் வாடிக்கிட்டு இருக்கே, இந்த வாடிய பயிரை கண்டு நான் வாடுகிறேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரியே நாமளும் சொன்னால் மட்டும் சொல்யூஷன் கொடுத்துட முடியுமா அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இதுதான் நிகழ்வுன்னு சொல்கிறோம். அதாவது நிகழ்வுன்னா எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம அப்டேட் ஆகிட்டோம் அப்படின்னா, அப்படி ஒரு நிகழ்வு கூட அங்கே ஒரு படமாக தான் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது புரிய வரும். அப்போ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனம் வந்து அந்த விருப்பு வெறுப்பினுடைய நியதிக்குள்ளே போய் சிக்கிறதுனால, இது தேவை இது தேவையில்லை, இது நல்லது இது கெட்டது, இது சரி இது தவறுங்கிற மாதிரிலாம் இருமைகளில் சிக்கிக்கிட்டு இருக்கிற அந்த விசய சுகங்கள் தான் இங்கே இது மாதிரி விவகாரங்களுக்கு வந்து நமக்கு உட்படுத்துதுங்கிறத நம்ம ஆழமாக புரியும் போது, இந்த உயர் பரிமாண அறிவு நிலையை எட்டும் போது, இங்கே நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலை வந்து மனதை அட்டைன் பண்ணும்போது சும்மா ஆகிடும் பார்த்தீங்களா. அதுதான் நம்முடைய ரியல் சோர்ஸ். அந்த சோர்ஸுக்குள்ளே போயிட்டா இங்கே வாழ்க்கைங்கிறது இந்த தனி உடலுக்கு மட்டும் சார்ந்ததுங்கிற மனோபாவம் மாறிடும். ஏன்னா இப்போ நான் தான் என்னமோ அதை இருந்து காப்பாற்ற போகிறேன், நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்த மனசு வந்து அந்த ஒரு விஷயத்தை லகுவாக புரிஞ்சுக்கிட்டு விட்டுடும். அப்போ என்ன நடக்கும், தானாகவே நிகழ்வில் என்ன நடக்குமோ அது நடக்கும், நீங்கள் ஒன்றும் செய்கிறதுக்கு அங்கே இல்லை. அது வந்து அனுபவ உண்மையாக நீங்கள் பார்த்தா தான் புரியுமே தவிர, நீங்கள் அதை அனுபவத்துக்கு வராமல் நீங்கள் ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலையோ அல்லது ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு இருந்தாலோ அதை நீங்கள் வந்து சாதிக்க முடியாதுங்கிறத இங்கே சாஸ்திரமும் சொல்லுது, இது போன்ற ரிபு முனிவர் போன்ற சத்குருமார்களும் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ இங்கே அவங்க அந்த மாதிரி சொல்ல வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இடத்துல தேவையில்லாமல் சங்கல்பங்கள் விதைச்சிக்கிறோம் இல்லையா. சங்கல்பங்கள்லாம் என்ன, சில ஆசைகள், நான் அப்படி பண்ணலான்ட்ருக்கேன் இப்படி பண்ணலாம் இருக்கேங்கன்னு ஒரு விஷயங்களை விதைச்சிக்கிறோம். அப்புறம் விகல்பங்கள், கற்பனைகள் இருக்கும், அதாவது நான் இப்படி மாறினா நல்லாயிருக்கும், அப்படி மாறினா நல்லாயிருக்கும், நான் இப்படி செஞ்சால் சரியாக வரும் அப்படின்னு மனம் வந்து சங்கல்ப விகல்பங்களில் சிக்கிக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை வந்து மனதின் நிலை தானே தவிர ஆத்மாவிடத்தில் அந்த மாதிரி ஒரு நிலையே இல்லை. ஆத்மாவினிடத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா, அது நம்ம புரிதலுக்காக தான் அங்கே ஒரு அமைதி இருக்குது ஆனந்தம் இருக்குன்னு சொன்னாலும், உண்மையிலே ஆத்மாவினிடத்தில் ஒரு நிறைவான அறிவு ஒரு அமைதி அங்கே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதும் மனசு தான் சொல்லும். இல்லை நான் குழப்பமாக இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறதும் மனசு தான் சொல்லும். அப்போ இங்கே நீங்கள் இந்த ரெண்டையுமே கடந்து நீங்கள் நின்று பழகுனீங்கன்னா அங்கே ஒரு நியூட்ரல் உருவாகும், அதாவது ரெண்டுக்கும் இடையில ஒரு பேலன்ஸ் இருக்கும். அந்த நிலையில வந்து உங்களுக்கு அடையிறதுக்கும் ஒன்றும் இல்லை, அடையக்கூடிய விஷயங்களும் ஒன்றும் இல்லை, அடைபவனும் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே நல்ல கிளியர் பிக்சர் கிடைக்கும். அப்ப அங்க வந்து மனசோ புத்தியோ இல்லை, அங்க குழப்பமோ உறுதியோ இல்லை, எந்த ஒரு பாவனையும் இல்லை, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேங்கிற பாவனை இல்லை, இருமைகள் பற்றிய அறிவும் அங்க சிறிதும் இல்லை. ஏனென்றால் அங்க இருப்பது இருப்பு மட்டுமே அப்படிங்கிறதுனால, அந்த இருப்பின் இடத்துல நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, துக்கமும் இல்லை இன்பமும் இல்லை, மௌனமும் இல்லை பேச்சும் இல்லை, அப்போ எதிரெதிர் ஜோடிகள் இல்லவே இல்லை. அதாவது இருமைகள் அப்படின்னா நம்ம அதை எப்படி எதிரெதிர் ஜோடிகளாக பார்க்குறோம், எதிரெதிர் ஜோடிகள்னா எப்படி, ஒன்று நல்லது ஒன்று கெட்டது, ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது, ஒன்று பாவம் ஒன்று புண்ணியம் அப்படின்னு நம்ம என்னென்ன விசே சுகங்கள் இந்த விவகாரத்துக்குள்ளே வச்சுருக்கோமோ இதை எல்லாமே நம்ம வந்து டுவாலிட்டின்னு சொல்கிறோம், அதாவது இருமை எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எதிரெதிர் ஜோடிகள்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஜோடிகள் எதுவுமே அந்த தூய அறிவு நிலையில இல்லை. அந்த அத்தனையுமே எந்த இடத்துல இருக்குன்னா மைண்டில் இருக்கு. அப்போ நீங்கள் இந்த ரிபுகீதையினுடைய ஆழமான விஷயத்தை உள்வாங்கும் போது இங்கு அடைபவனும் இல்லை அடையத்தக்க விஷயங்களும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாயிட்டா சும்மா இருப்பது தான் சுகம். அப்போ அந்த சும்மா இருங்க சும்மா இருங்கன்ட்டு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்ணிட்டாருங்கிற பாடலெல்லாம் நம்ம படிப்போம், எல்லாம் கேட்போம். ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு ஆங்கிளில் நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுத்திருப்பாங்க, அது அந்தந்த இடத்துல நம்ம படிக்கும்போது நல்லாவே புரியும். ஆனால் ஏன் நடைமுறைக்கு வரமாட்டேங்கிறோம் அப்படின்னா அந்த மைண்டு தன்னுடைய ஈகோவை இறக்கி வைக்காததுனால நான் ஏதோ செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நீதி அது வச்சுக்கிட்டு இருக்கு, அதை விடவே விட மாட்டேங்குது. அதை விடாத வரைக்கும் நமக்கு வந்து இறை அனுபவம் உண்டாகாதீங்க அப்படின்னா மைண்டு வந்து தானாக ஏதோ ஒன்று செய்கிற சாதிக்க போகிறேங்கிற அந்த ஆர்ப்பாட்டத்துக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய விசய சுகங்கள் தான் இப்படி விவகாரமாக மாறிடுதுங்கிறத ரிபுமுனிவர் வந்து புரிய வைக்கிறார். அப்போ இதை கொஞ்சம் நம்ம விசாரணை பண்ணி தான் விட முடியும். அதாவது நீங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம செய்கிறது சரியா தவறா, நம்ம இப்படி செஞ்சதுனால என்ன சாதனை பண்ணோம், செய்யாமல் விட்டால் நம்ம என்ன பாதிப்பு அடைவோம், இப்படி நண்டியுமே நீங்கள் சுயவிச்சாரம் பண்ணி பார்க்கணும். அதாவது சுயவிச்சாரம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த தீர்வுக்கு பதில் வந்து ஒரு தேர்ட் பர்சன் கொடுக்க முடியாது, அது உங்களுக்குள்ளேருந்து மலர வேண்டிய விஷயம். அதனால தான் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் நீங்கள் படிக்க வந்தால் மட்டும் போதாது, இந்த பாடங்களை உள்வாங்கி இந்த பாடங்களுடைய கருத்துரைகள் வந்து என்ன சொல்ல வருது, இதை பண்டைய ரிஷிகள் நமக்கு எப்படி புரிய வைக்க விரும்புகிறாங்க, அது நம்ம இப்படி எளிமையாக எடுத்து புரிய வைக்கும்போது இப்போ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கணுமே தவிர சும்மா மனதளவில் அதை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் போவீங்க அப்படிங்கிறத நம்ம எல்லா பாடத்திட்டங்களையும் பார்க்குறோம். நடைமுறையில் அப்படி தான் இருக்காங்க, நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அதாவது கேட்பாங்க அப்படியே சரிங்க நல்லா தான் இருக்குது அருமையாக இருக்குது அருமை அருமைம்பாங்க, அப்புறம் போயிட்டு அடுத்த நிமிஷம் அவங்க இயல்பான விவகாரத்துக்குள்ளே இருப்பாங்க, நடைமுறை வாழ்க்கைக்கு வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 10/11 இந்த விஷயமும் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது நடைமுறையில் நம்ம செய்யக்கூடிய சராசரி வேலைகளில் எப்படி அன்றாட நிகழ்வுகளில் நடந்துகிட்டு இருக்கோ அது மாதிரி இந்த பாடம் கேட்குறதும் ஒரு அன்றாட நிகழ்வுகளாக நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட சிந்தனை பண்ணி பார்க்குறதே கிடையாது அப்படிங்கிறத பகுத்தறிவு பரிமாணத்தில் நம்ம பிரித்து பார்க்கும்போது தான் புரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதனுடைய பின் விளைவுகளை நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறத எல்லா துறைகளிலுமே நம்ம நடைமுறையில் பார்க்கலாம். அது ஆன்மீகம் மட்டுமல்ல உலகியல் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் நடைமுறையில் பார்க்கலாம். எப்படி உலகியல் சார்ந்த விஷயங்களில் நடைமுறை பார்க்கலாம் அப்படின்னா புரிகிற மாதிரியே சொல்லுவோமே. இப்போ நம்ம உலகியலில் வந்து ஒரு விசய சுகங்களில் ஈடுபடுறோம், அது மூலமாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், அதன் மூலமாக நம்ம ஏதோ இதை செஞ்சால் நிறைய பொருளாதாரத்தை அடைஞ்சிடலாம், இதை செஞ்சுட்டா நம்ம இப்படி வாழ்ந்துடலாம் அப்படி இப்படி நம்ம மனதில் ஏதேனும் ஒரு கற்பனையை விதைச்சிக்கிட்டு அந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடுறோம். ஆனால் அப்படி நம்ம ஓடுகின்ற வாழ்க்கையில் அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோமா, அதை அடைவதற்கான சாதகமான சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கிட்டோமா, நம்ம போகின்ற பாதை வந்து சரியாகத்தான் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுபரிசீலனை செஞ்சு பார்க்கறதில்ல. ஏன்னா நமக்கு அந்த சுய அறிவை நம்ம உபயோகப்படுத்தாம மற்றவர்களுடைய போக்கை பார்த்து நம்ம பயன்படுத்த பார்க்குறோம், அப்படி வாழ பார்க்குறோம். அதனால் வருகின்ற விசய சுகங்கள் தான் நம்மளை கீழே வீழ்த்தி விடுகிறது அப்படிங்கிறத நிறைய பேரால் புரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடுறத நடைமுறையில் பார்க்குறோம். அப்போ என்ன காரணம், மற்றவன் வந்து அப்படி போகிறான் நம்மளால் ஏன் அப்படி போக முடியல, இவன் ஜெயிக்கிறான் இவனால் ஏன் ஜெயிக்க முடியல, அப்புறம் நம்ம நடைமுறையில் பார்க்கும்போது எல்லாருக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு கண்ணு தானே இருக்குது, அதே மாதிரி தானே எனக்கு இருக்குது, அப்போ என்னுடைய நிலையில் வந்து ஏன் அதை செய்ய முடியல, அவனுடைய நிலையிலையும் அவன் செஞ்சான் அவன் சாதிச்சுட்டான் நான் சாதிக்க முடியல அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஆராய்ந்து பாருங்கள். ஆன்மீகம்ங்கிறது கூட அப்புறம் போகலாம், நான் என்ன சொல்கிறேன்னா ஆன்மீகம்ங்கிறது கூட அப்புறம், இப்போ நடைமுறையில் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுற பயிற்சியில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 பேர் வந்து ரன்னிங் போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறோம், அப்போ ரெடின்னு சொன்ன உடனே நம்ம கிளம்புறோம் ஓடுறோம், அந்த 10 பேருமே உடனே போய் முதல் இலக்கை அடைஞ்சிடறோம்னா இல்லை, அதில் ஒருத்தர் தான் அந்த இலக்கை அடைகிறாரு, மீதி 9 பேர் பின்தங்கிடுறாங்க. அந்த 9 பேரில் ஒருத்தர் 2வதாக வராரு, இன்னொருத்தர் 3வதாக வராரு. அப்போ என்ன, முதல் போனவருக்கு முதல் பரிசு, 2வதாக வரவருக்கு 2வது பரிசு, 3வது வந்தவருக்கு 3வது பரிசு, அதுக்கப்புறம் யாருக்குமே பரிசு கிடையாது. நீங்கள் இந்த 3 பேர் லெவலில் கூட ரீச் ஆகலை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க அந்த 10 பேரில். அப்போ இந்த 3 பேர் மட்டும் ஜெயிக்கிறாங்க, மற்ற 7 பேரால் ஜெயிக்க முடியல அப்படின்னு அந்த ரன்னிங் ரேஸை நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன நீங்கள் புரியுது உங்களுக்கு, ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. அந்த மூணு பேரும் உடல் அளவுல திடகாத்திரமா இருப்பாங்க, உள்ள தளவுல திடகாத்திரமா இருப்பாங்க. அவங்க நிறைய முறை ஓடி ஓடி பிராக்டிஸ் பண்ணி அதுல வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு திறமைசாலிகள் இடத்துல போய் நாம எந்த முயற்சியுமே எடுக்காம நாம போய் மோதி பார்த்தோம்னா, அந்த பத்து பேர்ல மூணு பேர்கிட்ட போய் நம்ம ஏழு பேர் வந்து ஜெயிக்க முடியாம போகிறதுக்கு காரணம் என்ன? நம்மிடத்துல இருக்கிற குறைபாடு தானே. அதை நாம எப்படி விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழிச்சுக்கிட்டு அடுத்த முறை நானும் என்னுடைய தகுதியை உயர்த்திக்கணும், நான் வந்து உடல் ரீதியா இன்னும் கொஞ்சம் நான் என்னை தயார் பண்ணிக்கணும், இன்னும் நிறைய ஓடி ஓடி எனக்கு வந்து மூச்சு வாங்காத மாதிரி என்னுடைய உடல் உறுப்புகளை பலப்படுத்திக்கணும், அப்புறம் நான் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டும் இல்லாம உள்ள தளவுலும் நான் வந்து திடமா இதை வெற்றி பெற்றே தீருவேன் அப்படிங்கிற ஒரு விடாப்பிடியா நான் அதை வந்து ஒரு சாதனையா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை நம்ம தயார் பண்ணும்போது அடுத்த ஒலிம்பிக்ல வேணா நாம அந்த பத்து பேரோட ஓடும்போது ஒரு முதல் நிலையை நம்ம அடையிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு. அப்ப இதை நம்ம நடைமுறையில எப்படி சாத்தியம் பண்ணி காட்ட முடியுதோ அதே மாதிரி இந்த ஆன்மீகமும் அப்படிதான். ஏன்னா இந்த ஆன்மீகத்துல வந்து இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரிஷிகள் வந்து ரொம்ப உயர்பரிமான அந்த ஆத்ம நிலையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நீ அந்த தூய அறிவு தான்ப்பா, நீ அந்த அறிவு நிலைக்கு போயிட்டீன்னா இங்க அறிவதற்கு ஒன்றும் இல்லை, அறியப்படக்கூடிய விஷயங்களும் ஒண்ணுமே கிடையாது, நீயே எல்லாம் உனக்குள்ளேயே நீ உருவாக்கி வச்சு உன்னுடைய விஷயமா மட்டும்தான் அது இருக்குது, இதை நீ உணரப்பாரு அப்படின்னு சொல்லும் போது அதை நாம எந்த அளவுக்கு உள்ள ஆர்வமா அதை நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கான எஃபர்ட்ஸ் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம அதுல முழுமைத்தன்மையை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி இதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இங்க ரிபுகீதை வந்து அதனுடைய சாரத்தை நம்ம இங்க புரிய வைக்க பாக்குறேன். அப்ப இங்க என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுகின்ற ஒரு விஷய சுகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கற்பனை தான். அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கற்பனைங்கிற ஒரு விஷயமே இங்க கிடையாது, கற்பனை செய்கின்றவன் யாரும் இங்க கிடையாது, இந்த பிரபஞ்சம் தோன்றவே இல்லை, இந்த பிரபஞ்சமே இல்லை. அப்ப இந்த பிரபஞ்சம் கரைந்து போகாது, ஏனென்றால் எந்த நேரத்திலும் எதுவும் இல்லாதது. அப்ப ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள், அதுவாகவே இருங்கள் என்று ரிபு முனிவர் ஆழமா நிதாகனுக்கு இங்க அறிவுறுத்துகிறார். அப்ப நம்ம இங்க தீவிரமா ஆராய்ந்து பார்த்தா இங்க வந்து நம்ம மனசு தான் இதை இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன்னு நிறைய விசேஷ சுகங்களில் போய் சிக்கி அதை வெற்றிகரமா மாத்துறதும் தோல்விகரமா மாத்திக்கிறதும் நம்முடைய மனதின் தீவிரத்தன்மையும் அதுக்கு தயாராகக்கூடிய உடலின் தகுதியை பொறுத்து அந்த வெற்றி வாய்ப்புகள் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க இன்னும் இன்டெப்தா இதை பத்தி ஆராய்ந்து பார்த்தா, அப்படி ஒரு செயல் வந்து நீங்க செய்ய முயற்சி எடுத்தா அந்த வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பது போல உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்குமா அப்படின்னா, அது எந்த அடிப்படையில உத்தரவாதம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த ரிபுகதி எப்படி சொல்ல வருது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நம்மளை உயர் பரிமாண நிலைகளை யோசிக்க சொல்லுது. எப்படி யோசிக்க சொல்லுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு படத்துல வந்து கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சிவாஜி கணேசனுக்கு ஒரு கேரக்டர், நாகேஷ்க்கு ஒரு கேரக்டர், நம்பியாருக்கு ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு நம்ம படங்கள்ல பாக்குறோம், பழைய படங்கள்ல. எனக்கு இப்போ புதுப்படம்லாம் தெரியாது, விஜய் அஜித்தெல்லாம் நான் அதிகமாக பார்த்ததில்ல, பழைய படத்தை வச்சு நான் சொல்றேன். அப்போ இங்க சிவாஜி கணேசனுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாருன்னா அவர் அந்த கேரக்டரை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு. நம்பியாருக்கு ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்தா நம்பியார் அதை அழகா செய்யறாரு. நாகேஷ்க்கு ஒரு காமெடி கேரக்டர் கொடுத்தா அவர் அழகா அதை செய்யறாரு. இப்போ இந்த ரோல் வந்து அங்க அழகா அந்த படத்துல கொடுக்கப்பட்டு அது நடைமுறையில பார்ப்பதற்கு ரசிக்கத்தன்மையில இருக்குது. அப்ப நம்ம இந்த ரோலை மாத்த நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்பியாரை பார்த்து சிவாஜி நான் ஏன் இப்படி வாழணும், அவனை மாதிரி நானும் வில்லன் ஆயிட்டா நான் நல்லா வாழலாம் இல்ல, ஏன்னா நம்பியார் வந்து பயங்கரமா கொள்ளை அடிச்சு பங்களாலாம் வச்சுக்கிட்டு பெரிய ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாரு, சிவாஜி வந்து ஒரு சாதாரணமா இருப்பான். அப்ப இந்த மாதிரி இவங்க கம்பாரிசன் பண்ணி பார்த்தா நாம அந்த மாதிரி வாழலாம் இல்ல அப்படின்னு அவன் நினைச்சான்னா, சிவாஜி கணேசன் என்ன மாறணும், நம்பியார் ரோலுக்கு சேஞ்ச் ஆகணும், கேரக்டர் மாத்திக்கணும், கெட்டவனா மாறணும், அப்போதான் அவருக்கு அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், அதே மாதிரி ஒரு ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நாகேஷ் வந்து பாக்குறாரு, நான் ஏன் காமெடியனா இருக்கணும், நான் சிவாஜி மாதிரி ஒரு ஹீரோ ஆகிறனே அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் அந்த ரோலை மாத்தி செய்யலாம். ஆனா இப்படி ரோலை மாத்தினா உண்மையிலேயே அந்த படம் பார்ப்பவர்களுக்கு சுவாரஸ்யமா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன், உண்மையிலேயே அந்த படம் சுவாரஸ்யமா இருக்காது. ஏன்னா அந்த வில்லனுக்கான கேரக்டரை நம்பியார் தான் செய்யணும், கதாநாயகனுக்கான கேரக்டரை சிவாஜி கணேசன் தான் செய்யணும், காமெடியனுக்கான கேரக்டரை நாகேஷ் தான் செய்யணும். அப்ப இப்படி அந்தந்த ரோலை வந்து அழகா டைரக்டர் வந்து தீர்மானம் பண்ணி கொடுத்து அந்த படத்தை எடுத்து அதை சில்வர் ஜூப்ளி ஓட்டுறாருல, அப்போதான் அந்த படம் நல்லா ஓடி சில்வர் ஜூப்ளி அடையுது, நிறைய ரெக்கார்ட் ஆகுது, அப்போ அதுல வந்து நிறைய கலெக்ஷன் ஆகுது, அந்த போட்ட ப்ரொடியூசரும் அந்த படத்துக்கு உண்டான பணத்தை எடுத்துடுறாரு. அது மாதிரி இங்க வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ரோலை நம்ம சரியா பண்றோமா அப்படின்னா பண்ண மாட்டேங்கிறோங்கிறதா நான் சொல்ல வரேன். அதாவது ரிபுகீதை அதை தான் சொல்ல வருது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு, அந்த கேரக்டர் என்னன்னே உங்களுக்கு தெரியல, நீங்க என்ன பண்றீங்கன்னா மத்தவங்க கேரக்டர் பார்த்து வாழ ஆசைப்படுறீங்க. அதனால தான் அந்த மூணு பேர் ஜெயிச்சாங்க, ஏழு பேரால ஜெயிக்க முடியல. ரன்னிங் ரேஸ்ல மூணு பேர் வெற்றியாளர்களா வராங்க, ஏழு பேர் வெற்றியாளர்களா வர முடியல. என்ன காரணம்? அந்த மூணு பேர் ஓடுறதுக்கான தகுதியை உண்டாக்கி வச்சதுனால அவங்க வெற்றியாளர் ஆயிட்டாங்க. நாம ஓடுவதற்கான தகுதியை உண்டாக்காம அவங்களோட சேர்ந்து ஓடுறோம். அப்படி நாம அவங்களோட சேர்ந்து ஓடுவதனால்தான் அவர்கள் வெற்றியாளர்களாக மாறினார்கள். அப்படி மாறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது யாரு? நாம தான். ஏன்னா நாம ஓட தெரியாம ஓடி அந்த மூணு பேரை ஓட வச்சுட்டோம். அப்ப அந்த மூணு பேர் வெற்றியாளர்களா மாறுவதற்கு ஓட தெரியாத ஏழு பேர் தான் காரணம் அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த விஷயத்தை டெப்தா கவனிச்சிங்கன்னா புரியும். ஏன்னா நீங்க வந்து அவர் தான் வெற்றியாளர்கள், நாம தோல்வியாளர்கள் அப்படின்னு அந்த இடத்துல பார்க்க கூடாது. அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு நாம் தான் கருவியாக இருந்திருக்கோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மறந்துடக்கூடாது. நான் சொல்ற விஷயமெல்லாம் ரொம்ப இன்டெப்தா யோசிக்கக்கூடிய விஷயம். அப்ப ஏழு பேர் வந்து தோல்வி அடைகிறதுனால மூணு பேர் வெற்றியாளர்களா மாறினாங்க. அது மாதிரி வாழ்க்கையிலையும் சாதனையாளர்கள் உருவாவதற்கு சாதனை அவர்கள் செய்தார்கள்னா மற்றவர்கள் சாதிக்காததுனால தெரியுது அவர்கள் சாதனையாளர்கள் போல. ஆனா எல்லோரும் சாதிச்சா எல்லோரும் சாதனையாளர்களா மாறலாம்ல? அது ஏன் முடிய மாட்டேங்குதுன்னா இயற்கை இப்படிதான் வச்சிருக்கும். இயற்கையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அப்படி எல்லாமே ஒரே மாதிரி வந்துட்டா சுவாரஸ்யம் இருக்காது. உலகத்துல வந்து அந்த நிகழ்வு வந்து சரியா நடக்காது, பேலன்ஸ்டா இருக்காது. அப்ப பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா இங்க ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும், அப்பதான் அந்த நீதி மாறாம உலகம் இயங்கும். இப்ப வெறும் வெப்பம் மட்டுமே இருந்தா நம்மளால வாழ முடியுமா? வெறும் குளிர்ச்சி மட்டுமே இருந்தா நம்மளால வாழ முடியுமா? அப்படி வெறும் குளிர்ச்சின்னா அண்டார்டிகா மாதிரி பனி பொழிஞ்சுக்கிட்டே இருந்தனா நம்மளால வாழவே முடியாது. அல்லது வெயில் பயங்கரமா பாலைவனம் மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருந்தா நம்மளால அங்கேயும் இருக்க முடியாது. அப்ப நம்ம ரெண்டும் இல்லாம பேலன்ஸா எங்க இருக்கோ அங்க போய் நம்ம வாழ்றதுதானே நமக்கு நல்லா இருக்கும், விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா வெயிலாவே இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியாது, பனி பொழிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியாது. அப்ப ரெண்டும் இல்லாம ஒரு மாடரேட் கிளைமேட் இருக்கணும். அது ரெண்டும் இல்லாத மாதிரி நிலையான கிளைமேட் இருந்தா அந்த இடத்துல மனிதன் வாழ்வதற்கான சூழல் இருக்கு, விவசாயம் பண்ணுவதற்கான சூழல் இருக்கு, அங்கதான் உயிரினங்கள் உற்பத்தி ஆக்க முடியும். அப்ப இந்த பேசிக் கான்செப்டை இயற்கை வச்சிருக்கு. அப்ப இது வந்து எந்த அடிப்படையில் இயற்கை வச்சிருக்குன்னா அந்த நிகழ்வுல காட்டுது. பேலன்ஸ்டா இருந்தா தான் இங்க எல்லாமே சமமா போகும், அது இம்பேலன்ஸ் ஆனா இங்க எல்லாம் மாறிடும், கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ரிஷிகள் என்ன சொல்றாங்க, நம்ம மைண்ட்லயும் நம்ம பேலன்ஸ்டா நம்மளை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சுக தூக்கம் இருக்காது. அதை நம்ம இங்க ஆழ்ந்து விசாரித்து பார்த்தா இங்க விவேகத்தினால விழித்து கொண்டு கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்க உலகம் என்பது ஒன்று படைக்கப்படவே இல்லை, இந்த பிரபஞ்சம் என்பது படைக்கப்படவே இல்லை. ஏனென்றால் இருப்பு மட்டுமே இருக்கிறது. இங்க படைப்பு தெரிவது போல தோன்றுவது மனதினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படி இருக்கிறதுனால இங்க ரிப முனிவர் எப்படி உடைக்கிறார்னா இந்த மாயையின் தோற்றம் இல்லாதது, இந்த மாயையின் விளைவுகள் ஏதும் இல்லை, அதில் அறிவும் இல்லை அறியாமையும் இல்லை, அதில் இறைவன் அதாவது ஈஸ்வரன் அல்லது தனி நபர் ஜீவன் என்பது கூட இல்லைங்கிறாரு. ரிப முனிவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வேதாந்தத்தையே உடைச்சு பேசுறாரு. வேதாந்தத்துல நம்ம எடுக்கும்போது, வேதாந்த பாடங்கள் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், இது வந்து காஸ்மிக் மைண்டு, யூனிவர்சல் மைண்டு வந்து ஈஸ்வரான்னு சொல்றோம், நம்முடைய இண்டிவிஜுவல் மைண்டை வந்து நம்ம ஜீவாத்மா அப்படிங்கிறதுனால ஜீவன் என்று சொல்றோம். அப்ப நான் ஜீவன் அவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற ரெண்டு நிலைப்பாடுகளை நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல சொல்றோம். ஆனா ரிப முனிவருடைய ரிப கீதை என்ன சொல்லுதுன்னா அப்படி கூட ஒண்ணுமே இல்லைன்ட்டு எல்லாத்தையும் உடைக்கிறார். எப்படி உடைக்கிறாருன்னா இங்க மாயையின் தோற்றமே இல்லை. ஏன்னா மாயை என்பதே வந்து பிரம்மம் விரும்பினால்தான் உண்டாக்க முடியும், இல்லைன்னா அவசியம் இல்லை. அப்ப பிரம்மம் மட்டுமே இருக்கிறதுங்கிற ஒரு நிலையான விஷயத்தை ரிப முனிவர் கொண்டு வந்து நிறுத்தும் போது எல்லாத்தையுமே உடைக்கிறாரு. அப்ப மாயையின் தோற்றம் இல்லாதது, இந்த மாயையின் விளைவுகள் எதுவுமே கிடையாது, அப்படிப்பட்ட மாயையில அங்க அறிவும் இல்லை அறியாமையும் இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கிருந்து உங்களுக்கு ஈஸ்வரன் வரா, எங்கிருந்து ஜீவன் வரா? அப்ப இறைவன் என்ற ஒரு ஈஸ்வரனும் கிடையாது, தனிநபர் என்ற ஜீவனும் இல்லை, இதில் யதார்த்தமும் இல்லை உண்மையற்ற தன்மையும் இல்லை, அப்ப இதில் உலகின் தோற்றம் சிறிதும் இல்லை. அப்ப ஒரு கருத்தின் சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள், அதுவே அதுவாகவே இருங்கள் அப்படின்னு தான் இங்க ரிப முனிவர் வந்து நம்முடைய சுயத்தை காட்டி கொடுக்கிறாரு. எந்த ஒரு சங்கல்ப சுவடுகளும் இல்லாம நம்முடைய சுயத்துல நம்ம அந்த பேரின்பத்துல இருந்த முடிஞ்சா அதுதான் பிரம்மத்தினுடைய இருப்பு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. அது வந்து அவரு எடுத்து சொல்லும் போது நமக்கு இப்படிதான் பல விஷயத்துல உடைக்கிறாரு. அப்ப பல கடவுள்கள் கிடையாது, அங்கு வழிபாடுகள் கிடையாது, சேவைகள் கிடையாது, மூன்று வடிவங்களிலே சொல்லுகின்ற பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது, வடிவங்களின் முக்கோணத்தை பற்றிய தியானமும் கிடையாது, உயர்ந்த சிவனின் வடிவமும் கிடையாது, அதில் பரசிவனை பற்றிய தியானம் கிடையாது. அப்போ ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல்
எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திடுங்கள், அதுவே அதுவாகவே அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. அதே மாதிரி சொல்றாரு, வேறுபாட்டை குறிக்கின்ற எந்த நடவடிக்கையும் இல்லாதது, அதில் பக்தியோ இல்லை அறிவோ இல்லை, இதில் எந்த பலனையும் பெற முடியாது. அது இல்லாமல் அது உயர்ந்த தங்குமிடம் அல்லது உயர்ந்த நிலை என்று ஒன்றை அடைவதும் அல்லது ஒன்று தாழ்ந்த நிலை என்று ஒன்றை விளக்குவதும் கிடையாது. ஏனென்றால் இங்கு அடையத்தக்கது எதுவும் கிடையாது. ஆகவே உங்களுடைய மனதில் ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திடுங்கள், அதுவே அதுவாகவே நிலைத்திருங்கள் அப்படிங்கிறத தான் இங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாரு. அப்ப ரிபமுனிவர் சொல்ற சாரம் வந்து ரொம்ப இன்டெப்தான சப்ஜெக்ட். அதாவது அந்த பிரம்மம் அந்த இருப்பு அப்படிங்கிற நிலையில இரண்டாவதான ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து நான் மட்டுமே இருக்கிறேனுங்கிற தன்னுணர்வு நிலை. அந்த நிலையை நீங்க அனுபவம் ஆக்கும் போது நீங்க இந்த உலகத்துல என்னென்ன விவகாரங்களை ஏற்றி வச்சிருக்கீங்களோ அத்தனை இறக்கி வச்சா மட்டும்தான் அது உங்களுக்கு அனுபவம் ஆகும். ஆனா நாம வந்து ஏதோ ஒன்னு பிடிக்க பாக்குறோம், ஏதோ ஒன்னு அடைய பாக்குறோம், இதை அடைய போகிறேன், இதை நான் நிறைவேற்ற போகிறேன்னு மனசு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க சுயத்துக்குள்ள போக முடியாது அப்படிங்கிறது தான் ரிபுமுனிவர் வந்து ரொம்ப இன்டெப்தா பேசிக்கிட்டே வர்றாரு. இன்னும் சொல்றாரு, உடல் புலன்கள் அல்லது உயிர் எதுவும் இல்லாதது, அதில் மனம் புத்தி அல்லது சிந்தனை எதுவும் கிடையாது, ஆணவம் அல்லது அறியாமை எதுவும் இல்லை, இவற்றில் அனுபவிப்பவர் யாரும் இல்லை, இதில் நுண்ணியது அல்லது பெரியது என்று எதுவும் இல்லை, மேலும் அதில் சம்சாரத்தின் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சி என்ற ஒரு தடயமும் இல்லை. இதெல்லாம் விட்டுவிட்டு எந்த ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள், அதுவே அதுவாகவே இருங்கள் அப்படின்னு திருப்பியும் ஆழமா அறிவுறுத்துறாரு. அப்ப அவர் சொல்லிட்டு வர்றதெல்லாம் எந்த அடிப்படையில் சொல்லிக்கிட்டே வராரு அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஆத்ம நிலையில அந்த பிரம்ம நிலையில அந்த இருப்பு நிலையில சொல்றாரு. அந்த இருப்பு நிலையில போயிட்டா ரெண்டாவதான விஷயங்கள் என்ன வேணா இருக்கட்டுமே, அது நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, என்ன ரூபம் வேணா வச்சுக்கோங்க, அது எல்லாத்தையும் நீங்க விட்டுத்தான் ஆகணும், எல்லாத்தையும் இறக்கித்தான் ஆகணும். அதான் சொல்றாரு, அந்த ஆத்ம நிலையில அந்த பிரம்ம நிலையில அதில் ஆசையும் இல்லை கோபமும் இல்லை, அதில் பேராசை ஏற்பட்ட மோகமும் இல்லை, ஆணவம் பொறாமை கொண்ட தீமையும் இல்லை, மனதில் வேறு எந்த அசுத்தங்களும் இல்லை, அதில் அடிமைத்தனம் பற்றிய மாயையான கருத்தும் இல்லை, மேலும் விடுதலை என்ற ஒரு விஷயமும் இல்லவே இல்லை. ஆகவே ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள், அதுவே அதுவாகவே அப்படின்னு திருப்பி ஆழமா நமக்கு அறிவுறுத்துறார். அப்ப அவர் எப்படி அதை புட்டு புட்டு வைக்கிறார் அப்படின்னா, இப்ப நம்ம எத்தனையும் மனதில் ஏத்திக்கிட்ட விஷயம், எத்தனை எனக்கு ஒரு ஆசை இருக்கு, எனக்கு ஒரு கோபம் இருக்கு, எனக்கு ஒரு பேராசை இருக்கு, எனக்கு ஒரு மோகம் இருக்கு, எனக்கு ஒரு ஆணவம் இருக்கு, எனக்கு ஒரு பொறாமை இருக்கு அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள், இவ்வளவும் நம்மளால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அப்ப இந்த மாதிரி நீங்க இந்த உலகத்துல என்ன ஒரு விஷயத்தை பிடிச்சாலும் சரி, அது எல்லாம் மனதனால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள். இப்ப நீங்க ஆத்ம ஞானியா நான் மாறிட்டேன், இப்ப எனக்கு கோபம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது மனதின் சேஷ்டை தான். ஏன் அப்படின்னா, மனம் இருக்கிற வரைக்கும் உங்களால் அந்த நிலையை அடையவே முடியாது. அதை வந்து யார் சொல்றா, தாயுமான ஒரு பாடல் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், இப்ப மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே அப்படின்னு பராபரக் கண்ணியில பாடுறாருல. அப்ப என்ன சொல்றாரு, எனக்கு கோபமே வர்றது இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும், எனக்கு அட்டமா சித்திகள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும், அப்படி சொல்றவன் யாருங்க, எனக்கு கோபமே வர்றதில்லைன்னு சொல்றவன் யாரு, அது மைண்டு தான் சொல்லும். எனக்கு வந்து சித்துக்கள் வந்துடுச்சு, நான் அப்படியே தண்ணி மேலே நடக்கிறேன், நான் அப்படியே காற்றில் பறக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டிக்கிட்டு அதை செய்பவன் நான் அப்படின்னு ஒரு ஈகோவில் வாழ்ந்துட்டு இருக்கிறது எது பண்ணும், அதே மைண்டு பாடி தான் பண்ணும், ஆத்மா அதை செய்யாது. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்கே மனம் இறக்காம அந்த அறிவு நிலையை அந்த உயர்ந்த ஆத்ம நிலையை அடையவே முடியாது. அப்போ ஏதோ ஒன்றை நான் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் மைண்டு தான், நான் எதுவுமே அடையவில்லை அப்படின்னு சொன்னாலும் மைண்டு தான். அப்போ இங்கே எல்லாமே மைண்டு தான். அப்போ மைண்டை வந்து எப்போ மைண்ட்லெஸ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொண்டு போறீங்களோ அப்போ தான் அந்த கான்சியஸ்னஸ் வந்து பிரகாசிக்க தொடங்கும். அந்த கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டில் ரெண்டாவதாக ஒரு விஷயம் இல்லவே இல்லைங்க, அது அயம்னஸ் ஸ்டேட்டு. அதான் அது நான் மட்டும்தான், எனக்கு வேற இங்கே சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அப்போ கருத்துக்கள் சங்கல்பங்களே இல்லாத, எந்த சுவடுகளும் மனதில் தோன்றாத, எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள், அதுவே அதுவாகவே அப்படிங்கிற வார்த்தையை ஹைலைட் பண்றாரு. எப்பயுமே அப்படிதான் ஹைலைட் பண்றாரு. திருப்பி சொல்றாரு, தொடக்கமோ முடிவோ இல்லாத ஒன்று, இதில் கீழ் நடு அல்லது மேல் என்பது இல்லவே இல்லை, அதில் சந்நிதியோ தெய்வமோ இல்லை, அதில் தர்மமோ நேர்மையோ நடத்தையோ இல்லை, அதில் காலமோ இடமோ இல்லை, மேலும் அதில் உணரப்பட வேண்டிய பொருள் எதுவுமே இல்லை. ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள், அதுவே அதுவாகவே. எப்படி மீண்டும் மீண்டும் சொல்றார் பாருங்க, மீண்டும் மீண்டும் இதையே சொல்வாரு. அப்புறம் சொல்றாரு, பிரம்மத்தை உணர்தல் என்கின்ற சாதன சதுஷ்டயம் என்கின்ற நான்கு வழிமுறைகளும் இல்லை, இதில் சத்குரு இல்லை, விடாமுயற்சி உள்ள சீடனும் இல்லை, இதில் மாறாத அறிவு இல்லை, அதில் புகழ்பெற்ற ஞானி முனிவன் கூட இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றார். எப்படி ரிவமுனிவர் வந்து இவ்வளவு உடைக்கிறாருங்கன்னா நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல பாத்தீங்களா. ரிவமுனிவர் என்ன சொல்றாருன்னா, எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் இருக்கு இருக்குன்னு இவ்வளவு நாள் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம என்னென்ன பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம பிரம்மத்தை உணர போறேங்க, நான் அந்த பிரம்மத்தை உணரணும்னா என்னங்க செய்யணும், நீங்க ஏம நியமத்தை கடைப்பிடிக்கணும், சரி அப்புறம் வேறங்க நீங்க வேதாந்த சாஸ்திரத்தை வந்தா சாதன சதுஷ்டயம் கடைபிடிக்கணும், அப்ப ஏம நியமம் கடைபிடிக்கணும், சாதன சதுஷ்டயம் கடைபிடிக்கணும் அப்படின்னா, இங்க ரிவமுனிவர் என்ன சொல்றாரு, பிரம்மத்தை உணர்தல் சாதன சதுஷ்டயம் என்கின்ற நான்கு வழிமுறைகள் இல்லை, அப்படி உணரக்கூடிய விஷயத்திலே சத்குரு இல்லை, விடாமுயற்சி உள்ள சீடனும் இல்லை, இதில் மாறாத அறிவு இல்லை, அதில் புகழ்பெற்ற ஞானி முனிவன் என்ற அடையாளமும் இல்லை, இதில் இரண்டு வகையான விடுதலையும் இல்லை. என்ன மாதிரி விடுதலை, ஜீவன் முக்தி என்று உயிரோடு இருக்கின்ற பொழுது அடைகின்ற ஒரு விடுதலை, விதேக முக்தி என்று உடலை பிரிந்து விட்ட நிலையில் அடைகின்ற ஒரு விடுதலை, இப்படி இரண்டு விடுதலைகளும் இல்லை, அதில் எந்த நேரத்திலும் எதுவுமே இல்லை. ஆகவே ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள், அதுவே அதுவாகவே. அப்ப எப்படி பாருங்களேன், இப்ப நம்ம இதெல்லாம் கேட்கும் போது நம்மளால என்ன இவ்வளவு உடைக்கிறாரு, ஒண்ணுமே இல்லைங்கிறாரு, எப்படிங்க இதை என்னால எப்படிங்க இதை அட்டைன் பண்றது அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டாதாங்க முடியும். அதுதான் கடைசியா புத்தர் அடைஞ்சாரு நான் சொன்னேன் இல்லையா, கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன். அதாவது என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு புத்தர், தலைகளை நின்று பார்த்தாரு, உடம்ப உருக்கி பார்த்தாரு, சாப்பிடாம இருந்து பார்த்தாரு, ஆயிரம் ஆயிரம் பயிற்சி முறைகள் தியான முறைகள் எல்லாம் பண்ணி 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 கடைசியில மரண நிலைக்கு தள்ளப்பட்டார். ஏன்னா உடம்பையும் உருக்கி சாப்பிடாம இருந்தா அது சாத்தியமாகுமான்னு பார்த்து, அப்புறம் அந்த உடம்பையும் நம்ம இழந்துடுவோங்கிற நிலையில அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம மயக்கத்துல கிடந்தப்போ ஒரு பெண்மணி கொண்டு வந்து அவருக்கு உணவை ஊட்டி விட்டு மீண்டும் அவருக்கு உயிரை கொடுத்து உட்கார வச்ச பிறகு அவர் யோசிக்கிறாரு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்ன நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில அப்படின்னு அவர் எல்லாம் திரும்பி ரிவிஷன் பண்ணி பார்க்கும்போதுதான், இவ்வளவு விஷயங்களை நான் ஏதோ தேடி தேடி தவறான புரிதல்ல நாடி நாடி ஓடி ஓடி என்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், அப்ப இனிமேல் நான் அடையறதுக்கும் ஒண்ணும் இல்லைன்ட்டு அக்கடானு போய் ஒரு இடத்துல அமைதியா உட்காரும் போது அது போதி மரமா மாறிடுது. அந்த இடத்துல போய் உட்கார்ந்த மரத்துக்கு அடியில அவர் ஞானத்தை அடைந்தார். அந்த ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, அங்க எதுவுமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையை அட்டைன் பண்ணிட்டா முடிஞ்சுதுங்க. அடையறதுக்கு ஒரு இரண்டாவதான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஆனா இங்க நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்றது எல்லாம் மைண்டே தான் பிளே பண்ணும். இப்ப நீங்க அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்து நான் இதை படிக்கிறேன்றதும் மைண்டு தான், யோக முறையில போய் நான் பிராக்டிஸ் பண்றேன் எக்ஸசைஸ் பண்றேங்கிறதும் மைண்டு தான். எவ்ரி திங் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அதை தனித்தனியா நான் விளக்கம் கொடுக்கணுங்கிறதே கிடையாது. நீங்க இந்த உலகத்துல எதை வேணா பண்ணி பாருங்க, அது எல்லாமே மைண்டு தான் பண்ணும். மைண்ட் இல்லாம எதுவுமே இங்க பண்ண முடியாது. அப்ப நீங்க இந்த உலகத்துல அடையக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆசைப்படுவது எது, மைண்டு தான். அப்ப நீங்க உண்மையிலேயே அந்த அறிவா பிரகாசிக்கணும்னா நீங்க எதை விடணும், மைண்டை விட்டா போதும், வேற எதையுமே நீங்க விட முடியாது. ஏன்னா இத்தனையும் மைண்டு தான் ஏத்தி வச்சிருக்கு. நான் சொல்ற கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன், நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது, புரியவும் புரியாது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பகுத்தறிவு பரிமாணத்துல வந்தவங்களால தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம ரிபமுனிவர் மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கணும்னா அந்த மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக நிலையை அடையணும், அப்பதான் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கெப்பாசிட்டியே வரும். ஏன்னா மனிதனும் புனிதனாகலாம், மனிதனும் தெய்வீகத்தன்மையை அடையலாம் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதாவது மனசு வந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி கொண்டிருக்கிற வரைக்கும் மனம் இருந்து கொண்டே இருக்கும், அந்த மனம் இருந்து கொண்டே இருக்கிற வரைக்கும் அங்கே அறிவு பிரகாசிக்காது. அப்போ மனமற்ற நிலையில தான் அறிவு பிரகாசிக்கும் அப்படின்னு நமக்கு புரியுதுங்க. ஆனால் ஏன் நடைமுறைப்படுத்த முடியல, மனதனுடைய தேவைகளை நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியல, எப்பயுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அது ஏன்னா மனசு வந்து நம்மளை ஏமாத்தும். எப்படி ஏமாத்தும் அப்படின்னா, இப்போ நமக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை அது பிடிச்ச மாதிரி மாத்திக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, இந்த உலகத்துல வந்து மற்றவன்லாம் என்னென்னமோ காரியம் பண்ணிட்டு இருக்கிறான், அவர்களெல்லாம் மூடர்கள், நான் பாருங்க அத்தியாத்ம ஞான வழியில வந்து ஆன்மீகத்தை தேடி வந்திருக்கேன், நான் வந்து புத்திசாலி அப்படின்னு நம்ம மைண்டு நினைச்சுக்குது. ஆனா நம்ம மைண்ட் அப்படியே நம்மளை ஏமாத்துது. ஏன் அப்படின்னா, அவன் வேற ஒரு ஆங்கிள் அதை தேடி போறான், நாம வேற ஒரு ஆங்கிள் இதை தேடி வந்திருக்கிறோம். ஆனா இங்க இப்படி தேடுறதும் அதே மனசுதான், அப்படி தேடுறதும் அதே மனசுதான். அப்ப ரெண்டு பக்கமும் ரெண்டு விதமா தேடி இந்த ஆசிலேஷன்ல மைண்ட் ஏதாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒண்ணு இந்த பக்கம் தியானத்தை பிடிச்சிக்கோ, இல்ல அந்த பக்கம் யோகத்தை பிடிச்சிக்கோ, இல்லைன்னா ரெண்டையும் விட்டுட்டு சினிமா இந்த உலகம் அப்படி இப்படின்னு வேற ஏதாவது விவகாரத்தை பிடிச்சிக்கும். ஆக மொத்தத்துல மனசு வந்து ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டே இருக்கும், பிடிக்காம மனிதனால் இருக்கவே முடியாது. அப்ப மனம் இருக்கிற வரைக்கும் விவகாரங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுக்கு என்னதான் விமோசனங்க, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா. அதுக்குத்தான் ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல உங்களுடைய மனசு வந்து ஏதாவது ஒண்ணு பிடிக்கத்தானே ஆசைப்படுது, அப்ப அதுக்கு வந்து ஏன் கெட்டதை பிடிக்கணும், நல்லதை பிடிங்களேன். அப்ப கொஞ்சம் நீங்க அந்த மனதுக்கான அந்த புரிதலை மேம்படுத்தி பகுத்தறிவு பரிமாணத்துல மேல வந்து அப்புறம் அந்த மனசை நீங்க விட்டுடலாம்ல. ஏன்னா அந்த மனசு தானே உங்களை இப்படி சாஸ்ட் பண்ணுது. அப்ப அந்த மனதுக்கு வந்து தேவையில்லாத விசே சுகங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது விவகாரத்துல போய் சிக்கிக்கிட்டு வெளியே வர பார்க்காது. ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அது பிடிச்சதாகவும் இருக்குதுங்கிறனால அதையே விடாமல் மனசு இல்லாமல் அதுக்குள்ளேயே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இது மாதிரி வெளி விவகாரங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிற மனசை நீங்கள் ஒரு நாளும் திருப்திப்படுத்த முடியாது. அப்போ இந்த மனதுக்கு திருப்தி கொடுக்கணும்னா அந்த மனதை வந்து கொஞ்சம் நம்ம டைரக்ஷனை மாற்றி கொடுக்கணும் இல்லை. அதுக்கு தான் நம்ம இந்த யானை ஓமான சொல்லுவோம். யானை என்ன பண்ணோம்னா துணிச்சங்கையை ஆட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கோம், சும்மாவே கையை வச்சுக்காது. அப்புறம் ரோட்டில் நடக்கும்போது சும்மா இருக்காது, எதையாவது பிடித்து இழுக்கும், வம்புக்கு போகும். அப்போ உடனே இந்த யானைப்பாகன் என்ன பண்ணுறான், இந்த யானை தும்பிக்கை சும்மா இருக்காது, இது கையில் அங்குசத்தை கொடுத்துட்டோம்னா சும்மா இருக்கும்ட்டு அவன் ஒரு கையில் ஒரு பொருளை கொடுத்துட்றான். அவன் அந்த யானையை அடக்கிறதுக்காக வச்சிருந்த அங்குசத்தையும் அது கையில் கொடுத்து வச்சுட்டா, அது ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு வச்சுக்கிட்டு அந்த யானைப்பாகன் பின்னாடி அமைதியாக வந்துட்டு இருக்கோம். அப்போ அதோடய தும்பிக்கை ஆடாமல் இருந்தால் அது அப்படியே அவரை ஃபாலோ பண்ணும், ஆடிக்கிட்டே இருந்தால் அது ஃபாலோ பண்ணாது. அப்போ மைண்டு இப்படி தான் ஆடிக்கிட்டே இருந்தால் ஆத்மாவை அறியாது. அந்த மைண்டு நின்னா தான் ஆத்மாவை அறிய முடியும், அறிவு பிரகாசிக்க முடியும். அப்போ மைண்டை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், மனதின் ஆசைகளை துறக்கணும். ஏன்னா ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாகினும் ஆசை அருமின் திருமந்திரம் சொல்ற மாதிரி, நீங்க எதை அடைய ஆசைப்பட்டாலும் உங்களால் வந்து அதை அட்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம படிக்கலாம், கேட்கலாம், கதை கேட்குற மாதிரி கேட்டு போகலாம், சாதிக்க முடியாது. நிறைய பேர் அப்படி சாதிக்க முடியாம இருக்கிறது காரணம் இதுதான் பிரச்சனை. ஏன்னா மனசு வந்து அவங்கவுங்களுக்கு விருப்பமான விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு அது நல்லது அப்படின்னு நியாயமும் சொல்லும். அவன் வந்து கெட்ட வழியில போயிட்டான், அவனால் கெட்டு அழிச்சிட்டான், நான் நல்ல வழியில போயிட்டேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கும். ஆனாலும் மரணம்னு வரும்போது இவனும் மறுபிறவிக்கு வருவான், அவனும் மறுபிறவிக்கு வருவான். ஏன் அப்படின்னா, இவன் நல்ல விஷயங்களை நாடி மனதில் இது நல்லது நல்லதுன்னு ஓடி இதனால் அவனுக்கு அதில் ஒரு பிடிமானம் உண்டாகி அது சம்பந்தமான வாழ்க்கையை அவனுக்கு அடுத்த பிறவியில் கொடுத்துரும். அவன் கெட்ட விஷயங்களை நோக்கி ஓடி ஓடி அதில் ஒரு பிடித்தம் உண்டாகி அது சம்பந்தமான வாழ்க்கையை அவனுக்கு அடுத்த பிறவியில் கொடுத்துரும். ஆக மொத்தத்துல இங்க நல்லது கெட்டது அப்படிங்கிறது அவரவர்களுடைய மனதின் விருப்பு வெறுப்பை சார்ந்து இருக்கிறதே தவிர, அப்படி வாடுகின்றவர்களுடைய வழிமுறைகளை நீங்க பாத்தீங்கன்னா அவரவர்களுக்கு அது நல்லதுங்கிறது தான், அவங்க நம்புறதுனால அதை செய்யறாங்க அப்படிங்கறத நான் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம பாடத்திட்டத்துல புரிய வச்சேன். எப்படி புரிய வச்சேன் அப்படின்னா, மது குடிக்கிறவங்க கிட்ட போய் மது அருந்துவது தவறுன்னு சொன்னீங்கன்னா அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு மது குடிக்கிறது நல்ல விஷயமா பிடிச்சிருக்கு, அதை செய்யறதுல அவனுக்கு சந்தோஷம் இருக்கு, அதுல அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்க செய்யுது, அதனால அவன் மது அருந்துவது தப்பு இல்லைங்கிறான். அது மாதிரி காஃபி டீ குடிக்கிறவங்க கிட்ட போய் காஃபி டீ குடிக்கிறது தப்புன்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனநிலை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு காஃபி குடிச்சா நல்லா இருக்கு, எனக்கு டீ குடிச்சா சுறுசுறுப்பா இருக்கு, ஆகவே இதை தவறு என்று சொல்லுவது முடியாது, நீங்க வேணா அதை தவறுனா உங்களோட வச்சுக்கோங்க, எனக்கு அதை சொல்லாதீங்க அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்க. அப்ப இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், அவர் அவர்களுக்கு பிடித்தமான விஷயத்த அவங்க சரின்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் அதை தவறு என்று சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப அதை நம்ம சொல்லவே முடியாது இல்ல. அப்ப இங்க சரி தவறு அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது தனித்தனி மனம் சார்ந்த விஷயம். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இங்க சரியும் இல்லை தவறுமே இல்லப்பா, இருந்தா தானே நீ இதை சரி இதை தவறுன்னு சொல்றதுக்கு. இங்க அப்படி நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்க அதை நல்லதுன்னு போய் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிற, கெட்டதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை விட்டுடுற, அப்படி ரெண்டையுமே நீ எடுத்துக்காம ரெண்டையுமே விட்டுடு, பேலன்ஸா இரு. இங்க நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, பாவமும் இல்லை புண்ணியம் இல்லை அப்படின்னு நீ புரிஞ்சிட்டீன்னா நீ நீயா இருப்ப. அந்த நிலை உன்னுடைய சுரூபம், உன்னுடைய சுயம் அப்படிங்கிறத ரிபுமுனிவர் இங்க நமக்கு புரிய வைக்கிறாருங்கிறது தான் இங்க நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான உட்பொருள்ங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் மீண்டும் சொல்றாரு, அதனிடத்திலே அதனிடத்திலேன்னு பேசுவார் ரிபுமுனிவர், சொல்றது பூரா ஆத்மாவின் இடத்திலே. அதனிடத்திலே ஸ்ருதி போன்ற வேதங்கள் இல்லை, இதில் விசாரிக்கும் தனிநபர் இல்லை, இதில் குழப்பமும் தெளிவும் இல்லை, இதில் நிலை நிறுத்த எந்த நிலையும் இல்லை, இதில் நிராகரிக்கப்பட வேண்டிய நிலை இல்லை, அதில் தன்னை தவிர வேறு எதுவும் இல்லவே இல்லை. ஆகவே ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள், அதுவே அதுவாகவே அப்படின்னு மீண்டும் அதை ஆழமா அறிவுறுத்துறார். அதாவது அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் எல்லாம் அப்படியே நான் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இங்க நிராகரிக்கப்பட வேண்டிய நிலை ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா இருப்பது அது மட்டுமே. அப்ப அதன் இடத்துல போய் நாம ஏற்றி வச்சுக்கிட்டோம், இது நல்லது இது கெட்டது, இது சரி இது தவறு, இது பாவம் இது புண்ணியம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அதை வந்து இவர் பிச்சு பிச்சு உதறாரு, திருப்பி சொல்றாரு, அதில் எந்த சர்ச்சையும் இல்லை, அதில் வெற்றி தோல்விகள் இல்லை, அதில் உரையோ அல்லது அதன் அர்த்தமோ இல்லை, அதில் வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை, இதில் தனிநபர் என்ற ஜீவத்துவமும் கிடையாது, ஈஸ்வரன் என்ற மேம்பட்ட நிலையும் கிடையாது, அதில் எந்த நிபந்தனைகளும் இல்லை. ஆகவே ஒரு கருத்தின் சங்கல்பச் சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள், அதுவே அதுவாகவே அப்படின்னு திருப்பி சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, அதில் நரக பயத்தின் தடயமும் இல்லை, சொர்க்கத்தின் இன்பமும் இல்லை, அதில் படைப்பாளர் என்கின்ற பிரம்மா அல்லது பிறரின் உலகங்கள் இல்லை, அங்கு அனுபவிக்க எதுவும் இல்லை, அதன் பலன்களும் ஒன்றும் இல்லை, இதில் வேறு உலகங்கள் இல்லவே இல்லை, மொத்தத்தில் இந்த பிரபஞ்சமே இல்லை. ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் எப்போதும் பேரின்பத்தில் நிலைத்திருங்கள், அதுவே அதுவாகவே. அப்ப பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துலதான் உங்களுக்கு ரிபுகீதையினுடைய சாரத்தை நம்ம சொல்ல வரோம். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், அதை எப்படி நம்ம உங்களுக்கு புரிய வச்சோம் அப்படின்னா, நீங்க வந்து விழிப்பு நிலையில இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் உங்க முன்னாடி படைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்துல ஒரு பூமிங்கிற பந்துக்குள்ள நீங்க இருப்பது போல ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. அதுல நீங்க எடுத்து வந்திருக்கிற உடலின் அடிப்படையில நான் ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு பேதமை உங்களிடத்துல இருக்கு. மேலும் அந்த ஆண் பெண் அப்படிங்கிற உடல் எடுத்து வந்த நிலையில நமக்கு உறவுகள் இருக்கு. அந்த உறவுகளின் அடிப்படையில என்னுடைய வாழ்க்கை இருக்கு. என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையில நான் நல்லவனா கெட்டவனாங்கிற மனோபாவம் இருக்கு. அப்ப இது எல்லாமே நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. எந்த நிலையில? விழிப்பு நிலையில. அப்ப இந்த விழிப்பு நிலையில நீங்க உங்களை நல்லவன் சொல்றதும் கெட்டவன் சொல்றதும் உங்க மனசு தான். உங்க மனசு என்ன சொல்றதுன்னா, நான் வந்து இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்துல போறேன், தெய்வீக வாழ்க்கையை வாழ்றேன், நான் தினசரி கடவுளை வணங்குறேன், நான் பூஜை பண்றேன், புனஸ்காரம் ஜபம் தபம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை போல உத்தமன் உலகத்தில் இல்லை அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது. அவன் பாரு, அவன் காலையில எழுந்திருக்கிறான், எழுந்த உடனே தண்ணி அடிக்கிறான், அப்புறம் சினிமாவுக்கு போயிடுறான், ஊர் சுத்துறான், உதவாக்கரையா இருக்கிறான், அவன் கெட்டவன் அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது. ஆனா நீங்க இதை இன்டெப்தா கொஞ்சம் ஆழமா விசாரிச்சு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு உலகமே இல்லை, இப்படி ஒரு பிரபஞ்சமே இல்லைங்கும் போது எங்க இருந்து இங்க நல்லவன் இருக்கிறான், எங்க இருந்து இங்க கெட்டவன் இருக்கிறான், அப்ப இங்க நல்லவன் கெட்டவங்கிறது என்ன? ஒரு படத்துல கொடுக்கப்பட்ட ரோல் அது. அப்ப அந்த ரோல்ல அவன் ரோல் அவன் பண்றான், அந்த பண்றத படமா பாக்குறவனுக்கு பிரச்சனை இல்லை, அதை உண்மையா பாக்குறவனுக்கு பிரச்சனை இருக்கு. அதை தான் ரிப முனிவர் இங்க சொல்றாரு. அப்ப இங்க ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய இருப்புனால இந்த உலகம் படைக்கப்பட்டு இந்த விவகாரம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத ஒரு சாட்சியா இருக்கு, வேடிக்கை மட்டும் பார்க்கும், ஆனா அதுல சம்பந்தப்படவே படாது. ஏன் சம்பந்தப்படவே படாதுன்னா, அந்த படத்துக்குள்ளவே பூந்துட்டா அதுக்கு பாதிப்பு வந்துடும்ல. இப்ப நீங்க சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சம்பவத்துல போய் உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சோக சீன் வந்த உடனே கண்ணுல தண்ணி வரும், சிரிப்பு சீன் வந்த உடனே பயங்கரமா குலுங்கி குலுங்கி சிரிப்பீங்க, அப்புறம் டூயட் சீன் வரும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களை கட்டி பிடிப்பீங்க. அப்போ இது மாதிரி உங்களுக்கு வந்து மைண்டு வந்து அந்த விஷயத்துக்குள்ளே போய் சீரியஸாக நுழைஞ்சிக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன ஆகிடுது, அது உண்மை என்பது போல மனசு அந்த இடத்துல அதை நம்புது. அப்போ அதனால் விவகாரத்தை செய்யுது. ஆனால் அதுவே கொஞ்சம் விசாரித்து பார்த்தா, அது சினிமா தானே, அதில் சோக சீன் வந்தால் எனக்கு எதுக்கு கண்ணில் தண்ணி வரணும், அதில் டூயட் சீன் வந்தால் நான் எதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள கட்டி பிடிக்கணும், அதில் காமெடி சீன் வந்தால் நான் எதுக்கு சிரிக்கணும், அது ஜஸ்ட் ஒரு படம் தானே அப்படின்ட்டு நீங்கள் அதை ரிலாக்ஸாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லைல்ல. அது மாதிரி இந்த உலகத்தை வந்து நம்ம எந்த ஒரு கருத்தின் சங்கல்ப சுவடு இல்லாமல் ஒரு வெற்று பார்வையாக ஒரு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அதுல ஆனந்தமா இருக்கலாம், நிலையாக இருக்கலாம், அதுவே அதுவாகவே நாம் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை ரிபுமுனிவர் வந்து இங்க நிலைநிறுத்துறது தான் இந்த ரிபுகீதையினுடைய இத்தனை அம்சங்களும். அப்ப நம்ம இந்த ரிபுகீதையை கொஞ்சம் ரொம்ப இன்டெப்தா போய் ஆராய்ந்து பார்த்தோம்னா, நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம ஏற்றி வச்சிருக்கிறோமோ, அதாவது நம்ம நல்லதுன்னு சில விஷயங்களை ஏற்றி வச்சிருப்போம், கெட்டதுன்னு சில விஷயங்களை ஏற்றி வச்சிருப்போம், இது ரெண்டையுமே ரிபுமுனிவர் மறுக்கிறார். ஆனா நம்ம சாதாரணமா வந்து வேத சாஸ்திரங்களையோ அல்லது ரிஷிகளுடைய வழிமுறைகளையோ நம்ம பார்க்கும்போது ரிஷிகள் என்ன சொல்றாங்க, எது நித்தியம் எது அநித்தியம்னு விசாரித்து விவேகத்தினால விழிச்சுக்குப்பா, நல்லதை நோக்கிப்போ கெட்டது நோக்கி போகாத அப்படின்னு நல்ல அறிவுரைகளெல்லாம் நமக்கு சொல்லி நம்மளை நல்வழிப்படுத்த ஆசைப்பட்டாங்க. ஆனால் அதே ரிசையில் இருக்கக்கூடிய இந்த ரிபு முனிவர் வந்து இப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லிட்டாரு. அப்போ இது எதுங்க உண்மை அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ரிபமணிவர் சொல்றது எல்லாமே ஆத்ம நிலையில நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்கள் சராசரி மனது நிலையிலிருந்து இதை பார்க்கவே கூடாது. மனது நிலையிலிருந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த மனசு என்ன பண்ணும்னா தனக்கு சாதகமாக இதை மாற்றிக்கும். இந்த விஷயத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கும். சாதகமாக மாற்றிக்கிட்டு நான் இப்படி இருந்துட்டா போதும், இனிமேல் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி எடுத்துக்கும். அதனால் நம்ம நல்லா விசாரணை பண்ணி பார்த்து நம்முடைய சுயம் நமக்கு அனுபவமாகும் போது நம்மளை விட்டு எல்லாமே விலகிடும். நம்முடைய அத்தனை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளை விட்டு கைவிட்டு போயிடும். அங்கே ஒன்றுமே அடையிறதுக்கு இல்லை, அடைபவனும் இங்கே ஒருத்தனும் கிடையாது, அது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே மலரும். அது நம்முடைய சுயம், நம்முடைய இருப்பு, அதுதான் நம்முடைய நிலைப்பாடு, சொரூபம் அப்படிங்கும்போது அங்கே அந்த ஆனந்தம் தானாகவே கைகூடும். அந்த இடத்துல மனசே கிடையாது, அங்கே அந்த அறிவு பிரகாசிக்கும். அது அவரவருடைய சுய அனுபவம். அந்த சர்க்கரையினுடைய இனிப்பை வந்து சர்க்கரை தானே உணருமானா உணரவே உணராது, அதனுடைய சுயம் அது. இன்னைக்கு கூட அவர் அம்மா அழகாக கேள்வி கேட்டிருந்தாங்க, அதாவது அனுபவம், அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், அந்த மூணு விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் சரியா புரியலைங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துருந்தேன். அதாவது அனுபவிப்பவன் அப்படிங்கிறது மனசு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அனுபவிக்கப்படும் பொருள் என்பது இந்த உலகம் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இங்கே அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவம் அப்படிங்கிற மூணு விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், நிறைய பேர் இந்த இடத்துல தான் சறுக்கிறீங்க. இதுக்கு நான் என்ன உதாரணம் சொல்ல முடியும்னா, இப்போ அனுபவம் தான் இறைவன் அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, அந்த வலி அனுபவம் தான் இறைவன் போல் இருக்கு, அல்லது சந்தோஷ அனுபவம் தான் இறைவன் போல் இருக்கு, அல்லது துக்க அனுபவம் தான் இறைவன் போல் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஏன்னா அனுபவம் தானே இறைவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதே மாதிரி அந்த அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் அப்படிங்கிற விஷயத்துல அறிவு தானே இறைவன் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல இங்கே இந்த அனுபவம்ங்கிற விஷயத்தையும் பொருத்தி பார்க்கும்போது ஒரு குழப்பம் வருது. இதுக்கு நான் எப்படி புரிய வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்றேன். இப்போ சூரியனுடைய சுயம் என்ன, அது ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. சூரியன் வந்து ஒரு சுயம் பிரகாச ஒளி, அதிலிருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்படுது. அப்படி ஒரு வெளிச்சம் வெளிப்படணும்னா அந்த வெளிச்சத்தை கொடுப்பதற்குண்டான அதனுடைய சொரூபம், அதனுடைய இயல்பு எப்படி இருக்கு, வெப்பம், சூடு. சூரியன் என்றாலே சூடு, அனல், பயங்கரமான சூட்டில் இருக்கு. அதனிடத்துலேருந்து ஒரு வெப்பம் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அந்த வெப்பமானது ஒளியாக பாய்ந்து இந்த உலகத்தை வெளிச்சத்தால் நிரப்புது. அப்படி வெளிச்சத்தால் நிரப்பும் போது அந்த சூரிய வெளிச்சம் பூமியில பட்ட உடனே பட்டுக்கிட்டே இருக்க 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 கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த பூமி என்ன ஆகுது, சூடாகுது. அப்போ சூடான உடனே உங்களால் கால் வச்சு வெறும் காலில் நடக்க முடியல. மத்தியானம் 12 மணி வெயிலில் நீங்கள் ரோட்டில் நடந்தீங்கன்னா கால் அப்படியே தகிக்குது, ஐயோ செருப்பு எங்கேன்னு தேடுறீங்க. அவ்வளோ தூரம் அந்த வெப்பம் வந்து உங்கள் காலில் உணரப்படுது. அப்போ அந்த வெப்பத்தை எங்கிருந்து பெற்றது, அந்த பூமி சூரியனிடமிருந்து அந்த வெப்பத்தை பெற்றதா? அதே மாதிரி அந்த பூமியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் சூடாயிடுது. நீங்கள் போய் நதியிலேயோ அல்லது ஒரு கிணத்துலையோ தண்ணியை தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளிப்பட்டு அந்த நீர் வந்து சூடாக இருக்குது அந்த மத்தியான நேரத்தில். அப்போ இதில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ சூரியனிடமிருந்து அந்த வெப்பத்தன்மையானது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற இடத்துல அந்த பூமி சூடு அடையுது. ஆனால் உண்மையில் பூமியினுடைய இயல்பு வந்து சூடா, உண்மையில் நீரினுடைய இயல்பு வந்து சூடா அப்படின்னா இல்லை, அது அதுவாக இருக்குது. ஆனால் அதன் மீது சூடு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. நீர் நீராக இருக்குது, அந்த நீரின் மீது வெப்பம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அந்த வெப்பம் யாருடையது, சூரியனுடையது. அப்போ இங்கே பாருங்களேன், அந்த சூரியனுடைய வெப்பத்தை வாங்கி கொண்டு நான் வெப்பத்தை அனுபவிக்கின்றேன் என்று சொல்வது பூமி. அப்போ அந்த வெப்பம் அனுபவப்படுவது பூமிக்குத்தானே தவிர சூரியனுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஏன்னா சூரியன் அது தன்னில் தானே தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கு. அப்போ அனுபவிப்பவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுது. அப்போ அந்த அனுபவம் அதனுடையதாக மாறுவதனால அது நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லுது அந்த பூமி. அது மாதிரி இங்கே நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு ஒரு வலி வந்துடுது, உடம்புல அடிபட்டுடுது அப்படின்னா அந்த அடியை வாங்கக்கூடிய வலி நான் அனுபவிக்கிறேன்னு உங்கள் மனசு சொல்லுது, இந்த உடம்பு சொல்லுது. ஆனால் இங்கே அந்த அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அந்த வலி உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அனுபவம்ங்கிற உயிர், அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருந்தால் தானே அந்த அடி விழுந்த உடனே, காலில் அடி விழுந்த உடனே அந்த வலி உங்களுக்கு தெரியுது. அப்போ இங்கே அந்த சோர்ஸுக்கு, அந்த ரியாலிட்டி இருக்கிறதுனால அதனுடைய ரெஃப்ளெக்ஷனானது இங்கே பட்டு உங்களுக்கு ஒரு உணர்வை உண்டுபடுத்துது. ஆனால் அந்த உணர்வு நிலையை அடையாளப்படுத்தி பார்ப்பதும் அனுபவப்படுத்தி பார்ப்பதும் அதற்கு வேறாக இருக்கின்ற இந்த உடலும் மனசும் தான். அந்த சூரியனுக்கு வேறாக இருக்கின்ற அந்த பூமியும் நீரும் தான். அப்ப இங்க பூமியும் நீரும் தான் அந்த வெப்பத்தை அனுபவிக்குது, அந்த வெப்பத்தினால நான் சூடாகிட்டேன்னு சொல்லுது. ஆனா உண்மையில் அந்த சூடு சூரியனுக்கு உரித்தானது. அது மாதிரி இங்க ஆத்மாவின் இடத்துல இருக்கின்ற அந்த சுயம்பிரகாச ஒளியை வாங்கிக்கிட்டு இந்த உடலும் மனசும் பிரகாசிக்குது. ஆனா அது உண்மையில் ஆத்மாவுக்கே உரித்தானது. அதன் மீது இந்த சுயம்பிரகாச அறிவு பட்டதுனால இது என்னுடையதாக இந்த மனசும் உடலும் நினைச்சிக்குது. அந்த வெப்பத்தை வாங்கிக்கிட்ட அந்த பூமி சூடாவது போல அந்த ஆத்மாவினுடைய சுயப்பிரகாச அறிவை வாங்கிக்கிட்டு மனசு நான் அறிவாளிங்கிற மாதிரி சொல்லிக்குது. அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க அறிவுங்கிறது ஆத்மா மட்டும்தான், அதனிடத்திலிருந்து எதுவுமே பிறக்கவே இல்லை. அனுபவம் என்பது ஆத்மா மட்டும்தான், அதனிடத்து எந்த அனுபவமும் பிறக்கவே இல்லை. ஏன்னா சூரியனுக்கு வந்து சூடு தனக்கு அனுபவம் ஆச்சுன்னு என்னைக்காவது சூரியன் சொல்லுமா? ஏன்னா சூரியனே சூடா இருக்கு, அது போய் எனக்கு சூடா இருக்குங்கன்னு ஒரு நாளும் சொல்லாது. அது அதனுடைய சுயம். அது மாதிரி ஆத்மாவினுடைய சுயம் எப்பொழுதும் ஆனந்தம், அமைதி, அறிவு, சச்சித் ஆனந்தமா இருக்கு. சத்து சித்து ஆனந்தம், நான் எப்பொழுதும் இருக்கின்றேன், நான் எப்பொழுதும் தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய நிலைப்பாடு பூரண ஆனந்தம், பூரண திருப்தி, இப்படிதான் ஆத்மா இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஆத்மாவினுடைய நிலையில இங்க நான் வந்து அறிவு அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றது எது? மனசு. நான் ஆனந்தத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றது எது? மனசு. நான் அமைதியை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றது எது? மனசு. அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு அமைதி கிடைச்சாலும் மனசுக்கு தான் கிடைக்கும், ஆனந்தமா இருக்கேன்னு சொன்னாலும் அது மனசுக்கு தான் கிடைக்கும். நான் பெரிய அறிவாளி ஆயிட்டேங்க, ஞானம் பிரகாசிக்குதுங்க, நான் ஒரு பெரிய மகா ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அது மனசு தான் சொல்லும். ஆக எல்லாமே எங்க மைண்டு தான் பிளே பண்ணும். ஆனா ஆத்மாவின் இடத்துல அந்த மாதிரி எந்த ஒன்றும் கிடையாது, எதுவுமே அது தன்னை வெளிப்படுத்தி விவகாரத்துக்குள்ள கொண்டு வரவே கொண்டு வராது. அப்ப அந்த நிலை ஆத்மாவுடைய நிலை. அது தன்னை எப்பொழுதும் விவகாரத்துக்குள்ள போய் நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் தன்னை சொல்லவே சொல்லாதுங்க. அப்ப அந்த நிலையில தான் இங்க ரிஷிகள் மகான்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களிடத்துல இருந்து பிரகாசித்த விஷயங்களை வெளி உலகத்துக்கு கொடுக்கும் போது அதுக்கு பேருமே கொடுக்கல அவங்க. இப்ப திருவள்ளுவர் வந்து திருக்குறளை எழுதினார் அப்படின்னா அதுக்கு வந்து நான் தான் எழுதுனேன் அப்படின்னு அவர் தன்னுடைய பேரை போட்டுக்கவே இல்லை. திருமூலர் வந்து திருமந்திரத்தை எழுதினார்னா அதை நான் தான் எழுதுனேன்ட்டு அவர் தன் பேரை போட்டுக்கவே இல்லை. அதே மாதிரி நம்முடைய பண்டைய ரிஷிகள் எல்லாமே உபனிஷதங்கள் மற்ற வேதங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க, யாருமே தன்னுடைய பெயரை போட்டுக்கிட்டதே இல்லை. அதை எடுத்து உரைநடை செய்தன்ற உரையாசிரியர்கள் தான் அதுல அடிக்கடி வருகின்ற வார்த்தையை வச்சு சரி இவருக்கு பேர் திருவள்ளுவர்னு வச்சுக்கலாம், திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர்னு வச்சுக்கலாம், அப்புறம் திருமந்திரத்தை சொன்னவர் திருமூலர்னு வச்சுக்கலாம், அப்புறம் இந்த ரிஷி இந்த நூலை கொடுத்தாரு இவர் பேரை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாம அந்த பொருள்ல இருந்து எடுத்து தான் போட்டுக்கிறோமே தவிர உண்மையிலே அவங்க வந்து தன்னை அந்த உடலுக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ வந்து தனக்கு ஒரு நாமத்தையோ ரூபத்தையோ சூட்டி பார்த்தது கிடையாது. அதை வெளிப்படுத்திக்க வேண்டிய விவகாரத்தில் அவங்க இருந்ததும் கிடையாது. ஏன்னா அவங்க தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாச அறிவாய் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வருவதும் இல்லை போவதும் இல்லை, அப்படி வந்து போவது போல தோன்றி மறைவதெல்லாம் ஊடகமாகிய இந்த உடலும் மனசும் தான். அப்ப அப்படி தோன்றி மறைகின்ற ஊடகமாகிய உடலும் மனசுல எந்த உடலும் மனதும் அந்த ஆத்மாவை நோக்கி திரும்புதோ அது பிரகாசிக்கும். சூரியனுடைய ஒளியானது பூமியை நோக்கி பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது எந்த பகுதியானது சூரியனை நோக்கி திரும்புகிறதோ அந்த பகுதி பூமியினால் வெளிச்சமாக மாறும், வெப்பத்தினால் மிளிரும். அதனால் மறைக்கப்பட்ட இன்னொரு பகுதியானது இருளால் சூழப்பட்டிருக்கும், குளிர்ந்து காணப்படும். இப்படிதானே பூமி இருக்கு. பூமி வந்து உரண்டையா சுத்திக்கிட்டு இருக்கு. அது எந்த பகுதி சூரியனை நோக்கி திரும்புதோ அங்க பகல் வந்துடுது, எந்த பகுதி சூரியனுக்கு அப்த பக்கம் போயிடுதோ அங்கு இரவு வந்து விடுகிறது. அப்ப இரவும் பகலும் பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால் உண்டாகிறது. ஆனால் சூரியனிடத்திலே அந்த இரவு பகல் என்ற விஷயம் கிடையவே கிடையாது. அது மாதிரி ஆத்மாவின் இடத்திலே இங்கு உயர்ந்தது நல்லது, பாவம் புண்ணியம், இங்கு இரவு பகல் அப்படிங்கிற இருமைகள் கிடையாது. இது எல்லாம் மனதினால் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, அப்ப இங்க உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ஆத்மாவிடமிருந்து ஏற்றி வைத்து கொண்டு பிரகாசிக்கிறது. இங்க பூமியின் இடத்துல வெளிச்சம் வருவதும் இரவு வருவதும் சூரியன் இருப்பதினாலே, அது மாதிரி இங்க மனிதன் இடத்துல அமைதி வருவதும் ஆனந்தம் வருவதும் ஆத்மா இருப்பதினாலே. அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா பூமியின் இடத்துல இரவு பகல் உருவாவதற்கு சூரியன் காரணமாக இருப்பது போல நம்மிடத்திலேயும் இது மாதிரி மாற்றங்கள் உருவாவது நம்முடைய மனது அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்தில இந்த இருவேறு வேற்றுமைகளை உண்டாக்கி பார்க்கிறது. அப்ப உண்மையா இங்க என்ன புரிஞ்சுக்கணும், இங்க சூரியன் இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை. ஏன்னா சூரியன் இல்லைன்னா பூமி இருக்காது. சூரியனை மையமாக கொண்டுதான் இங்க எல்லா கோள்களும் சுற்றுகின்றன. அப்ப சூரியன் இல்லாவிட்டால் இங்க பூமி எப்பயோ இல்லாம போயிடும். அது மாதிரி ஆத்மா இல்லாவிட்டால் இங்க உடலும் மனசும் கிடையாது, உலகமும் கிடையாது. அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிட்டா இங்க உண்மை நிலை என்ன, ஆத்மா மட்டும்தான். அப்ப அப்படி இருக்கிற ஆத்மாவில நீங்க எதை போய் ஏத்தி வைக்க முடியும்? இந்த பிரபஞ்சமே ஆத்மா இருக்கிறதுனால இருப்பது போல தெரிகிறது, ஆனால் உண்மையில் ஆத்மாவிடத்துல பிரபஞ்சமும் கிடையாது அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் சொல்ற, ரிபுகீதை சொல்ற ஆழமான உண்மைங்க. அப்ப நீங்க வந்து இந்த பிரபஞ்சமே இல்லைன்னா எப்படிங்க அப்படின்னா, ஆமா பிரபஞ்சமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய சுயத்துல நீங்க நின்றுட்டா நீங்க ஆத்மா ஆயிடுவீங்க. இல்ல இந்த பிரபஞ்சமே இல்லைன்னு சொல்ற மனசு ஏத்துக்கலன்னா அப்புறம் அதுல பூமின்னு ஒரு பந்து இருக்கு, அந்த பூமியில ராமசாமி குப்புசாமி நான் இருக்கிறேன், கமலா வெமலா நான் இருக்கிறேன், அப்புறம் கமலா வெமலாவுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, உலகம் இருக்கு, உறவு இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அப்ப நான் இதை பார்க்க போறேன் அதை பார்க்க போறேன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம்னா பாத்துக்கிட்டே இருக்கலாம், பிறவி வந்துடும், அடுத்த பிறவியில திருப்பி வேற ஒரு உடம்பு வரும், வேற ஒன்றும் நடக்காது. ஏன் அப்படின்னா மனசு தான் இதுல போய் மாட்டுது. அப்ப இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஞான நிலைக்கு உயர்ந்த அந்த பூரண நிலை அடைந்த ஞானிகள் வந்து தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாச அறிவு நிலைக்கு உயர்ந்து விடுகிறார்கள். அவர்களிடத்திலே உடலும் இல்லை மனமும் இல்லை உலகமும் இல்லை அப்படிங்கறதா ரிபுகீதனுடைய மிக உயரிய உபதேசமா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நிலைக்கு பேரு நிர்விகல்ப சமாதி, நிச்சலமான ஒரு அமைதி ஆனந்தம் அப்படிங்கிறத இங்க நம்ம புரிய வைக்க இந்த ரிபுகீதை முயற்சி எடுக்குது. இதை பற்றிய அந்த நிலைப்பாடு எப்படி, அதை எப்படி நம்ம அதில் நிற்கணும், அதுக்கு என்னென்ன செஞ்சா நம்ம அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற சில ஆழமான உண்மைகளை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.